சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 1, 2023. தலைப்ப: உண்மையற்ற தன்மை. கோல்டன் உரை. ரோமர்: நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது இரட்சிப்பு சமீபமாயிருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாயிருக்கிறது. பொறுப்பு ரீதியான வாசிப்பு. எபேசியர். கடைசியாக, என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடுமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும், பொல்லாங்கன் எய்யும் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய், எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து ஆதியாகமம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பேரிட்டார், இருளுக்கு இரவு என்று பேரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி முதலாம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும், அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி, ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவுண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பேரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி இரண்டாம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாயிருக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. யாத்திராகமம். தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளுமாவன, உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். ஏசாயா எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் வானங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்துப்பார், அவர்கள் எல்லாரும் ஏகாமாய்கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்படமாட்டாது. உன் மதில்களை இரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதுமில்லை, உன் சந்திரன் மறைவதுமில்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். மத்தேயு. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாயிருந்த பின்பு அவருக்கு பசியுண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். மத்தேயு. அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால்படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான், அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசமில்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து, அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலேதான். கடுகுவிதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல, அது அப்புறம் போம், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே என்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். கொரிந்தியர். தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். வாழ்க்கை, உண்மை மற்றும் அன்பு ஆகியவை தெய்வீக அறிவியலின் உண்மைகள். அவர்கள் விசுவாசத்தில் விடிந்து ஆன்மீக புரிதலில் முழு கோலமாக பிரகாசிக்கிறார்கள். ஒரு மேகம் சூரியனை மறைப்பது போல அது அணைக்க முடியாது. எனவே தவறான நம்பிக்கை சிறிது நேரம் மாறாத நல்லிணக்கத்தின் குரலை அமைதிப்படுத்துகிறது. ஆனால் தவறான நம்பிக்கையால் நம்பிக்கை, நம்பிக்கை மற்றும் பலன்களை கொண்ட அறிவியலை அழிக்க முடியாது. பௌதிக உணர்வு என்று அழைக்கப்படுவது ஒரு மரண தற்காலிக விஷயத்தை மட்டுமே தெரிவிக்க முடியும். அதே சமயம் ஆன்மீக உணர்வு சத்தியத்திற்கு மட்டுமே சாட்சியாக இருக்கும். பொருள் உணர்வுக்கு கிறிஸ்தவ அறிவியலால் இந்த உணர்வை சரி செய்யும் வரை உண்மையற்றது உண்மையானது. ஆதியாகமம் 1-7. தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. உணர்வை உயர்த்தி எல்லா உண்மைக்கும் இட்டு செல்லும் புரிதலை ஆவி அளிக்கிறது. சங்கீதக்காரன் கூறுகிறார், மேலுள்ள கர்த்தர் திரளான தண்ணீரின் இறைச்சலை விடவும், கடலின் வலிமையான அலைகளை விடவும் வல்லவர். ஆன்மீக உணர்வு என்பது ஆன்மீக நன்மையின் பகுத்தறிவு. புரிதல் என்பது உண்மைக்கும் உண்மையற்றதற்கும் இடையிலான எல்லைக்கோடு. ஆன்மீக புரிதல் மனதை விரிவுபடுத்துகிறது. வாழ்க்கை, உண்மை மற்றும் அன்பு மற்றும் தெய்வீக உணர்வை நிரூபிக்கிறது. கிறிஸ்தவ அறிவியலில் பிரபஞ்சத்தின் ஆன்மீக ஆதாரத்தை அளிக்கிறது. இந்த புரிதல் அறிவு சார்ந்ததல்ல, அறிவார்ந்த சாதனைகளின் விளைவு அல்ல. இது வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட்ட அனைத்து விஷயங்களின் உண்மை. கடவுளின் கருத்துக்கள் அழியாத, தவறாத மற்றும் எல்லையற்றவைகளை பிரதிபலிக்கின்றன. சாவுக்கேதுவான, பிழையான மற்றும் வரையறுக்கப்பட்டவை மனித நம்பிக்கைகள். அவை தங்களுக்கு சாத்தியமில்லாத ஒரு பணியை பகிர்ந்து கொள்கின்றன. இது பொய்யையும் உண்மையையும் வேறுபடுத்துகிறது. அசலை போல் முற்றிலும் மாறுபட்ட பொருள்கள் அந்த அசலை பிரதிபலிக்காது. ஆகையால் பொருள் ஆவியின் பிரதிபலிப்பாக இல்லாததால் உண்மையான உட்பொருள் இல்லை. புரிதல் என்பது கடவுளின் ஒரு குணம். இது கிறிஸ்தவ அறிவியலை அனுமானத்திலிருந்து பிரித்து உண்மையை இறுதி செய்கிறது. ஃபிர்மமெண்ட். ஆன்மீக புரிதல் உண்மைக்கும் பிழைக்கும் இடையே, ஆவி மற்றும் பொருள் என்று அழைக்கப்படுபவற்றுக்கு இடையே உள்ள அறிவியல் கோடு. கிறிஸ்தவ அறிவியலின் படி மனிதனின் உண்மையான உணர்வுகள் ஆன்மீகம், தெய்வீக மனதில் இருந்து வெளிப்படுகிறது. எண்ணம் கடவுளிடமிருந்து மனிதனுக்கு செல்கிறது. ஆனால் உணர்வோ அல்லது அறிக்கையோ ஜட உடலிலிருந்து மனதிற்கு செல்வதில்லை. பரஸ்பர தொடர்பு எப்போதும் கடவுளிடமிருந்து அவரது யோசனை மனிதன். விஷயம் உணர்வு பூர்வமானது அல்ல. நன்மை அல்லது தீமை, இன்பம் அல்லது துன்பம் ஆகியவற்றை அறிய முடியாது. மனிதனின் தனித்துவம் பொருள் அல்ல. ஆன்மீக உணர்வு என்பது கடவுளை புரிந்து கொள்வதற்கான ஒரு நனவான நிலையான திறன். வார்த்தைகளில் விசுவாசத்தை விட செயல்களால் விசுவாசத்தின் மேன்மையை இது காட்டுகிறது. விஷயம் நினைக்கிறது, பார்க்கிறது அல்லது உணர்கிறது என்ற நம்பிக்கை, விஷயம் அனுபவிக்கிறது மற்றும் துன்பப்படுகிறது என்ற நம்பிக்கையை விட உண்மையானது அல்ல. மனிதனுக்கு தவறாக பெயரிடப்பட்ட இந்த மரண நம்பிக்கை பிழையானது, பொருளுக்கு புத்திசாலித்தனமும் உணர்வும் உண்டு. நரம்புகள் உணர்கின்றன, மூளை சிந்திக்கிறது மற்றும் பாவம் செய்கிறது. வயிறு ஒரு மனிதனை கடக்கச் செய்யும், காயம் ஊனமாக்கும் மற்றும் பொருள் மனிதனை கொல்லும். ஜடப்பொருள் உணர்வுகள் என்று அழைக்கப்படுபவற்றின் இந்த தீர்ப்பு மனிதர்களை பழிவாங்குகிறது. அவர்கள் உடலியல் மற்றும் நோயியல் மூலம் தவறான சாட்சியத்தை மதிக்க வேண்டும் என்று கற்பிக்கப்படுகிறது. ஆன்மீக உணர்வு மற்றும் அறிவியல் மூலம் சத்தியத்தால் அழிக்கப்படும் பிழைகள் கூட. உயிரும் புத்திசாலித்தனமும் பொருளில் உள்ளது என்ற பிழையை குறிக்கும் அழியாத மனிதனுக்கும் ஆன்மாவுக்கும் இடையே உள்ள எல்லை கோடுகள் பொருளின் இன்பங்களையும் துன்பங்களையும் கட்டுக்கதைகளாக காட்டுகின்றன. மேலும் அவை புராணங்களின் தந்தை என்று மனித நம்பிக்கையை காட்டுகின்றன. எந்த விஷயம் அறிவார்ந்த கடவுள்களாக பிரிக்கப்பட்டுள்ளது? மனிதனின் உண்மையான சுயநலம், எது நல்லது மற்றும் உண்மை என்பதில் மட்டுமே அறியப்படுகிறது. மனிதன் சுயமாக உருவாக்கப்படவில்லை அல்லது மனிதர்களால் உருவாக்கப்படவில்லை. கடவுள் மனிதனை படைத்தார். எந்த காலத்திலும் முதன் முதலில் பேசப்படும் போது உண்மை ஒளியைப் போல இருளில் பிரகாசிக்கிறது. இருள் அதை புரிந்து கொள்ளவில்லை. வாழ்க்கை, பொருள் மற்றும் மனம் பற்றிய தவறான உணர்வு தெய்வீக சாத்தியங்களை மறைக்கிறது மற்றும் அறிவியல் ஆர்ப்பாட்டத்தை மறைக்கிறது. ஈகோ என்பது மனம், ஒரே ஒரு மனம் அல்லது புத்திசாலித்தனம் மட்டுமே உள்ளது என்ற புரிதல் மரண உணர்வின் பிழைகளை அழிக்கவும் அழியாத உணர்வின் உண்மையை வழங்கவும் தொடங்குகிறது. இந்த புரிதல் உடலை இணக்கமாக்குகிறது. அது நரம்புகள், எலும்புகள், மூளை போன்றவற்றை எஜமானர்களுக்கு பதிலாக வேலையாட்களாக ஆக்குகிறது. மனிதன் தெய்வீக மனதின் சட்டத்தால் ஆளப்படுகிறான் என்றால் அவனது உடல் நித்திய ஜீவனுக்கும் உண்மைக்கும் அன்புக்கும் அடிபணிகிறது. மனிதர்களின் பெரிய தவறு என்னவென்றால் மனிதன் கடவுளின் சாயல் மற்றும் உருவம், பொருள் மற்றும் ஆவி ஆகிய இரண்டும் நல்லது மற்றும் தீயது. முடிவை உடல் உணர்வுகளுக்கு விட்டுவிட்டால் தீமை நன்மையின் எஜமானாகவும் நோய் இருப்பின் விதியாகவும் தோன்றும். அதே நேரத்தில் ஆரோக்கியம் விதிவிலக்காகவும் மரணம் தவிர்க்க முடியாததாகவும் வாழ்க்கை ஒரு முரண்பாடாகவும் தோன்றும். ஆன்மாவும் அதன் அமைப்புகளும் மட்டுமே இருப்பதற்கான உண்மைகள். ஆவியின் நுண்ணோக்கின் கீழ் பொருள் மறைந்துவிடும். பாவம் சத்தியத்தால் தாங்கப்படாது. நோயும் மரணமும் இயேசுவால் வெல்லப்பட்டன. அவர் அவற்றை பிழையின் வடிவங்கள் என்று நிரூபித்தார். ஆன்மீக வாழ்வும் ஆசீர்வாதமும் மட்டுமே சான்றுகள். இதன் மூலம் நாம் உண்மையான இருப்பை அடையாளம் காண முடியும் மற்றும் அனைத்தையும் உறிஞ்சும் ஆன்மீக அன்பிலிருந்து வரும் சொல்ல முடியாத அமைதியை உணர முடியும். பொருள் இருப்பு என்று அழைக்கப்படுவது ஆன்மீக இருப்பு மற்றும் அழியாமைக்கான எந்த ஆதாரத்தையும் அளிக்காது. பொருள் என்பது ஆவியின் மண்டபம் அல்ல. இயேசு இந்த விஷயத்தில் நடைமுறையில் நியாயப்படுத்தினார். மேலும் அவரது ஆன்மீகத்தின் அடிப்படையில் நோய், பாவம் மற்றும் மரணத்தை கட்டுப்படுத்தினார். ஜட பொருள்களின் ஒன்றுமில்லாத தன்மையை புரிந்து கொண்டு அவர் மாம்சத்தையும் ஆவியையும் இரண்டு எதிரெதிர்களாக பேசினார். பிழை மற்றும் உண்மை ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சி மற்றும் இருப்புக்கு எந்த வகையிலும் பங்களிக்கவில்லை. ஆவி உயிர்ப்பிக்கிறது, மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது என்று இயேசு அறிந்திருந்தார். மனிதன் கடவுளுக்கும் ஆவிக்கும் வேறு எதற்கும் துணை? கடவுளின் இருப்பு முடிவிலி, சுதந்திரம், இணக்கம் மற்றும் எல்லையற்ற பேரின்பம். முந்தைய பேராயர்களைப் போலவே மனிதனும் பரிசுத்தத்திற்குள் நுழைவதற்கு சுதந்திரமாக இருக்கிறான். கடவுளின் சாம்ராஜ்யம். உண்மையான மற்றும் நித்தியத்தை பற்றி அறிந்து ஆவியின் ஆட்சிக்கு பரலோக ராஜ்யத்திற்கு தயாராவோம். உலகளாவிய நல்லிணக்கத்தின் ஆட்சி மற்றும் ஆட்சி இது இழக்கப்படாது அல்லது எப்போதும் காணப்படாது. இருப்பது என்ற உண்மையை நாம் உணர்ந்து கொள்ளும் போது நோய், வலி, பலவீனம், சோர்வு, துக்கம், பாவம், மரணம் ஆகிய அனைத்தும் அறியப்படாமல் போகும். மரண கனவு என்றென்றும் நின்றுவிடும். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் மூன்று தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.